السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين، أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل، صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் தூங்குகிறேன். அன்பார்ந்த அருமை சகோதர சகோதரிகளே, எல்லாமில்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் மல்பொழிவானாக. நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றின் சில பகுதிகளை முன்னர் நாம் கண்டோம். இன்று அவர்களை பற்றி முன்வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி பார்ப்போம். இன்றைய நமது தலைப்பு முன்வேதங்களில் முஹம்மது நபி என்பதை பற்றியதாகும். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நாட்டினருக்கும், எல்லா இனத்தவருக்கும், எல்லா மொழியினருக்கும், எல்லா காலத்தவருக்கும் பொதுவானவராக, பின்பற்றத்தக்கவராக, அகில உலகுக்கும் வழிகாட்டியாக, ரஹ்மத்துல்லில் ஆலமீன் இறையருள் பெற்ற இறை தூதராக, ஹாத்தமுன் நபியின் இறுதி தூதராக இறைவனால் அனுப்பப்பட்டவர்கள். இறுதி நபியின் வருகை குறித்து முன்வேதங்கள் யாவற்றிலும் முன்னறிவிப்பு செய்யப்பட்டுள்ளன. அவற்றை எல்லா மதத்தினரும் இருட்டடிப்பு செய்துவிட்டனர். அதை பற்றி நாம் சற்று தெளிவாகவே பார்ப்போம். முன்வேதங்களில் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் கூறியதும், முன்வேதங்களில் முஹம்மது நபியை பற்றி கூறப்பட்டுள்ளனவா என மாற்று மதத்தினர் ஆச்சரியத்தோடு கேட்கின்றனர். இதற்கான விடையை ஒவ்வொரு மதத்தவரும், குறிப்பாக நமது ஒவ்வொரு முஸ்லிமும் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சீராவை வரலாற்றை தூங்குவதற்கு முன் இந்த தலைப்பை நாம் அறிவித்தோம். இது குறித்த முக்கிய தகவல்களை நாமும் தெரிந்து கொண்டு மாற்று மதத்தினரையும் புரிய வைப்பது நம்முடைய தலையாய கடமையாகும். இந்த தலைப்பில் வரும் செய்திகளை நாம் ஆயிரக்கணக்கான கீழே நாட்டு மேலே நாட்டு மாற்று மத சகோதர சகோதரிடம் கடந்த 25 ஆண்டுகளாக கூறி வருகிறோம். அவ்வாறு கூறும்போதெல்லாம் அவர்கள் சத்தியத்தை புரிந்து கொண்டு உண்மையை ஏற்று தாமாகவே முன்வந்து இஸ்லாத்தை ஏற்று வந்ததை நாம் கண்கூடாக கண்டோம். அதே போன்று இப்போதும் நாம் கண்டு வருகிறோம். கடந்த 10 ஆண்டுகளில் அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளிலும் ஆசிய ஆப்பிரிக்க நாடுகளிலும் 50 லட்சம் மக்களுக்கு மேல் இஸ்லாத்தை ஏற்று வருவதை கண்டு உலகமே அதிசயித்து நிற்கிறது. இன்னும் 10 ஆண்டுகளில் முஸ்லிம் மக்கள் தொகை பெருகி உலகிலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட மார்க்கமாக தேடும் என்பதை அமெரிக்க டைம்ஸ், உலக மக்கள் தொகை கணிப்பு கழகம் போன்றவை கணித்து கூறியுள்ளன. எனவே இஸ்லாம் பற்றிய முக்கிய தகவல்களையும், குறிப்பாக உலகத் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் அஸ்ஸுன்னா அகாடமி மாணவருக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காகவும், அவர்களுடைய தாவா பிரச்சாரங்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவும் அவற்றை கவனத்திற்கொண்டு இந்த தலைப்பில் ஒரு பாடத்தை முக்கியமாக நாம் வடிவமைத்துள்ளோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முஹம்மது நபியின் வருகை குறித்து தௌராத், இஞ்சில் போன்ற முன்வேதங்களில் கூறப்பட்டதை திருக்குர்ஆன் 7வது அத்தியாயம் 157வது வசனமும், 48வது அத்தியாயம் 29வது வசனமும், 61வது அத்தியாயம் 6வது வசனம் ஆகிய வசனங்கள் இவ்வாறு கூறுகிறது. எவ்வாறு கூறுகிறது என்பதை பார்ப்போம். அல்லதீன யத்தபியூன ரசூலன் நபியல் உம்மிய அல்லதி யஜிதூனஹு மக்தூபன் அந்தஹும் ஃபி தௌராத் வல் இன்ஜீல், 7வது அத்தியாயத்தின் 157வது வசனம். எழுதப்படிக்க தெரியாத இந்த நபியை, தூதரை, அதாவது முஹம்மதை பின்பற்றுகின்றனர். அதே வேளையில் தங்களிடம் உள்ள தௌராத்திலும் இஞ்சியிலும் இவரை பற்றி எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் காணுகின்றனர் என மிக தெளிவாகவே கூறுகிறது. இன்னொரு வசனம் கூறுகிறது, இது காலை ஈசபுரம் அறியம யா பனி இஸ்ராயில இன்னி ரசூலுல்லா இலைக்கும் முசத்யக்கல்லிமா பைன எதைய மின தௌராத்தி வ முபஷிரம் பி ரசூலி யத்தி மிம்பாதிஸ்முஹு அஹ்மத் فلما جاءهم بالبينات قالوا هذا سحر مبين. திருமறை கூறுவதை கேளுங்கள். இஸ்ராயலின் மக்களே, நான் உங்களுக்கு அனுப்பப்பட்ட அல்லாஹுடைய தூதராவேன். எனக்கு முன் சென்ற தௌராத்தை உண்மைப்படுத்துபவன், எனக்கு பின்னர் வருகை தரும் அகமது என்னும் பெயருடைய தூதரை பற்றி நற்செய்து கூறுபவன். அதாவது 61வது அத்தியாயத்தில் 6வது வசனத்தில் நபி ஈசா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னதாக திருமறை நமக்கு கூறி தருகிறது. ஆக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டு மதீனாவுக்கு வருவார்கள் என்பதை தங்கள் நபிமார்களிடமிருந்து இறை தூதரிடம் இருந்து அறிந்து வைத்திருந்த யூதர்கள் தமது அன்றைய தாயகமான எகிப்து மற்றும் பலஸ்தீன் பகுதிகளிலிருந்து மதீனாவுக்கு வந்து குடியேறினார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரும்போது அவர்களை முதன் முதலில் ஏற்பவர்களாக நாம் தான் இருக்க வேண்டும், ஆக வேண்டும் என்பது இந்த குடியேற்றத்துக்குரிய காரணமாகும். ஆனால் அவர்களின் வாரிசுகளோ முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தபோது தங்களின் வேதங்கள் அறிவித்தபடி அவர்களை இறை தூதர்கள் என்று அறிந்து கொண்டே ஏற்க மறுத்துவிட்டார்கள். அதற்கு காரணம் என்ன தெரியுமா? தமது பதவியும் செல்வாக்கும் போய்விடும் என அஞ்சினார்கள். அதுதான் இவ்வசனங்கள் சுட்டி காட்டுகின்றன. திருக்குரானின் இந்த செய்தி உண்மைதான் என்பதை இன்று யூத கிறிஸ்தவ நூல்கள் கூறி வருவதை அவர்களில் எவரும் மறுக்க முடியாது. அவர்களும் பல விவாத மேடைகளில் இதை ஒப்புக்கொண்டுள்ளனர். எங்கெல்லாம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை குறித்து முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறதோ அங்கெல்லாம் மூடிமறைத்து திரிபுகள் செய்து வேதங்களில் அவரின் கரங்கள் விளையாடியது நாம் வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்போது யூத கிறிஸ்தவ அறிஞர்கள் வெட்கித்து தலைகுனிந்து நிற்கின்றார்கள். தங்கள் கரங்களாலேயே மாற்றி மறைத்து விளையாடிவிட்டு இறைவனை இதை கூறிவிட்டதாக அவன் மீது பழியையும் போட்டுவிட்டு நாடகம் ஆடுகின்றனர் என்று குர்ஆனே உலகுக்கு வெளிச்சம் காட்டுகிறது. அந்த வசனத்தை நாம் பார்ப்போமே. ஃபவைலுல் லில்லதீன யக்துபூனல் கிதாப பி ஐதீஹிம் சும்மா யகூலூன ஹாதா மின் இந்தில்லா லியஷ்டரு பி ஸமனன் கலீலன் ஃபவைலுல் லஹும் மிம்மா கத்தபத் ஐதீஹிம் ஃபவைலுல் லஹும் மிம்மா யக்ஸிபூன். சூரத்துல் பக்ராவில் 79வது வசனம். தமது கைகளால் தாங்கள் விரும்பியவாறு எழுதி அதை அற்ப விலைக்கு விற்பதற்காக இது அல்லாஹ்விடமிருந்து வந்தது என்று கூறுவோருக்கு நாசம்தான் உண்டாவதாக. அவர்கள் கைகள் எழுதியதற்காகவும் அவர்களுக்கு கேடு உள்ளது, அதன் மூலம் சம்பாதித்ததற்காகவும் கேடு உள்ளது என்று மிக தெளிவாகவே 2வது அத்தியாயத்தில் 79வது வசனத்திலே திருமறை நமக்கு தெளிவாக சொல்லித் தருகிறது. அடுத்து பழைய ஏற்பாட்டின் முன்னறிவிப்புகள் என்ன? பைபிளின் பழைய ஏற்பாட்டில் 5வது ஆகமம் உபாகமம் எனப்படுகிறது. மோசே, அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னும் தீர்க்க தரிசிக்கு அருளப்பட்டதாக கிறிஸ்தவர்கள் நம்புகின்ற இந்த ஆகமத்தில் 2 முன்னறிவிப்புகள் காணப்படுகின்றன. 1, மோசே மக்களுக்கு சொன்ன முன்னறிவிப்பு. இன்னொன்று, கர்த்தர் கடவுள் மோசேயிடம் சொன்னது. ஏறக்குறைய ஒரே விதமாக அமைந்த இந்த 2 முன்னறிவிப்புகளும் எதிர்காலத்தில் வரக்கூடிய ஒரு தீர்க்கதரிசியின் அடையாளத்தை பற்றி கூறுகின்றன. இஸ்ரவேலர்கள் அனைவரையும் மோசே அழைத்து அவர்கள் கடைபிடிக்க வேண்டியவைகளையும் அவர்கள் தவிர்க்க வேண்டியவைகளையும் விரிவாக கூறுகிறார். அத்துடன் எதிர்காலத்தில் வரவிருக்கிற ஒரு தீர்க்கதரிசியை பற்றியும் மோசே இவ்வாறு கூறுகிறார். எவ்வாறு? அதாவது நன்றாக கவனியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார், அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்றார். இது உபாகமம் 18வது அத்தியாயத்தில் 15வது வசனமாக இடம்பெறுகிறது. அடுத்து கர்த்தர் மோசேயிடம் இதே விஷயத்தை இவ்வாறு கூறுகிறார். எவ்வாறு? அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள், அதாவது மோசே, சொன்னது சரியே, உன்னை போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன், நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார் என்று உபாகமம் 18வது அத்தியாயத்தில் 17-18வது வசனமாக வருகிறது. இங்கே முன்னறிவிப்பு செய்யப்படுபவர் யார்? இதுதான் கேள்வி. மோசேவுக்கு பின் அந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டியாகவும்
தலைவராக திகழ்ந்த யோசுவாவையே இந்த முன்னறிவிப்பு அடையாளம் காட்டுகிறது என்று யூதர்கள் நம்புகின்றார்கள். இல்லை, இது யோசுவாவை அல்ல என்று, இது யோசுவாவை அல்ல, இது இயேசுவையே குறிக்கிறது என்று கிறித்தவர்கள் நம்புகின்றார்கள். இந்த முன்னறிவிப்பில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் உரிய அழுத்தம் கொடுத்து சிந்தித்தால் இது யோசுவாவையும் குறிக்காது இயேசுவையும் குறிக்காது என்பதையும் நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். மோசே இதை யாரிடம் கூறினார்? இஸ்ரவேலர்களிடம் கூறினார். இஸ்ரவேலர்களில் ஒன்றிரண்டு நபர்களை அழைத்து இதை அவர் சொல்லவில்லை. மாறாக இஸ்ரவேலர்கள் அனைவரையும் அழைத்து அவர் இவ்வாறு கூறியதாக உபாகமம் கூறுகிறது. வரக்கூடியவர் இஸ்ரவேலர்களில் ஒருவராக இருந்தால் மோசே எப்படி கூறியிருக்க வேண்டும்? உங்களுக்காக, உங்களிலிருந்து என்றுதான் கூறியிருக்க வேண்டும். அவ்வாறு கூறாமல் உனக்காக, உன் சகோதரிலிருந்து மோசே கூறியதாக உபாகமம் கூறுகிறது. உங்களிலிருந்து அவர் தோன்றுவார் என்று மோசே கூறாமல் உங்கள் சகோதரரிலிருந்து என்று கூறியிருப்பதால் அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் இனத்தில் தோன்ற மாட்டார் என்பது மிக தெளிவாக தெரிகிறது. மோசேயிடம் கர்த்தர் கூறிய வார்த்தையை கவனியுங்கள். அந்த வார்த்தையும் இதே கருத்தில் அமைந்திருக்கிறது. அவர்களுக்காக, அதாவது இஸ்ரவேலர்களுக்காக, அவர்களிலிருந்து, அதாவது இஸ்ரவேல் இனத்திலிருந்து, இஸ்ரவேல் இனத்திலிருந்து அவர் தோன்றுவார் என கூறப்படவில்லை. மாறாக அவர்களின், அதாவது இஸ்ரவேலரின் சகோதரிலிருந்து, அதாவது இஸ்ரவேலரின் சகோதர இனத்திலிருந்து தான் அந்த தீர்க்கதரிசி தோன்றுவார் என்று மிக தெளிவாக கூறப்படுகிறது. மோசே மக்களிடம் செய்த முன்னறிவிப்பும் மக்களுக்கு முன்னறிவிப்பு செய்யுமாறு கர்த்தர் கடவுளிட்ட கட்டளையும் வரக்கூடியவர் இஸ்ரேல் இனத்தில் தோன்றமாட்டார் என்பதை இரண்டாவது கருத்துக்கு இடமில்லாமல் மிக தெளிவாகவே தெரிவித்து விடுகிறது. இது யோசுவாவைத்தான் குறிக்கிறது என்று யூதர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இந்த யோசுவா இஸ்ரேல் இனத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார். அடுத்து, அதுபோல் இது இயேசுவையே குறித்த முன்னறிவிப்பு என்று கிறித்தவர்கள் கூறுகின்றனர். ஆனால் இயேசுவும் இனத்தால் இஸ்ரவேலர் தான். அப்போ இஸ்ரவேலர் இனத்தில் தோன்ற மாட்டார், அவருடைய சகோதரருடைய இனத்தில் தோன்றுவார் என்றுலவா சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்ரவேல் இனத்தைச் சேராத ஒருவரை பற்றி கூறும் வேத வரிகள் இஸ்ரவேல் இனத்தைச் சேர்ந்த இவ்விருவரையும் நிச்சயம் குறிக்கவே முடியாது. அப்படியானால் இது யாரை பற்றித்தான் குறிப்பிடுகிறது என்பதை அடுத்த பகுதியில் நாம் பார்ப்போம். இவற்றையெல்லாம் மிக தெளிவாக சிந்தித்து நீங்களெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த தகவலை சற்று தெளிவாக, விரிவாக, விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் இதனுடைய கருத்துக்களையும் பின்னணிகளையும் நாம் தெரிந்து கொண்டால் நாமும் அந்த முன்னறிவிக்கப்பட்டவர் யார் என்பதை மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்வதற்கு வசதியாக இருக்கும் என்பதற்காக வேண்டி இதை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இதனுடைய தொடரை அடுத்த பகுதியில் பார்ப்போம். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.